பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்த நாம் தேவனே.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைய செய்தியின் கருத்துக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலிருந்து ரோமர் நிருபத்தை கற்றுக்கொள்ள துவங்கியிருக்கிறோம். இந்த ரோமர் நிருபத்தை 36 நிகழ்ச்சிகளாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் அதிகாரத்திலே சிறப்பான முகவுரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அப்போஸ்தலனாய பவுலுடைய ஊழிய நோக்கங்களை குறித்தும் நற்செய்தியின் விளக்கத்தை குறித்தும் சுவிசேஷம் தேவைப்பட்டதற்கான மனிதனுடைய நிலைமையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் நிருபத்திலே மனிதனுடைய மிக பரிதாபமான நிலைமை தெளிவாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மனிதன் மாற்றப்பட முடியாத நம்பிக்கையற்ற வகையிலே தேவனை விட்டு தூரம் போனவனாயிருக்கிறான். தனக்கென்று சொந்தமாக அவனுக்கு எந்த நீதியும் இல்லாதபடியினாலே அவனுக்கு தேவனுடைய நீதி தேவையானதாய் இருக்கிறது. ஆர்வம் தரக்கூடிய ஒரு குறிப்பு என்னவென்றால், ரோமர் நிருபமானது ரோம திருச்சபை தவறான போதனைகளுக்குள்ளே அகப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எழுதப்பட்டது. ஆனால் அதன் நோக்கம் நிறைவேறவில்லை. அடிப்படை விசுவாச சத்தியத்தை விட்டு ரோம திருச்சபையே மிக அதிகமான தூரம் போய்விட்டது. மனிதன் எதையும் புரிந்து கொள்கிறதில்லை, கடவுளை அவன் தேடுகிறதும் இல்லை என்ற இந்த நிருபத்தின் சத்தியத்திற்கு அதுவே ஒரு உதாரணமாகிவிட்டது. இந்த நிருபத்தின் கருத்து வாக்கியங்கள் ரோமர் 16-17 வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. இந்த இரண்டு வசனங்களையும் நாம் மனனம் செய்ய வேண்டும். அந்த வசனங்களின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் தெளிவாக ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ரோமர் 16:1 வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். பவுல் என்ற வார்த்தையானது பாலஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்த பெயராகும். அதன் அர்த்தம் சிறிய என்பது. இந்த பவுல்தான் தரிசு பட்டணத்து சவுல். அப்போஸ்தலர் 13:9 வசனத்திலே நாம் பார்ப்பது போல பவுல் என்றும் அழைக்கப்படுகிறார். கடிதத்தின் ஆரம்பத்திலேயே தான் ஒரு அடிமை என்று சொல்லி துவங்குகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் அடிமை. கிரேக்க மொழியிலே டூலாஸ் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வேலையாளின் ஸ்தானத்தை தானே விரும்பி எடுத்துக் கொள்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தார். அவரும் தம்மைத்தாமே நமக்காக ஒப்புக் கொடுத்தார். ஆனால் ஒருபொழுதும் அவர் நம்மை தன்னுடைய அடிமையாக்குகிறதில்லை. நீங்களே மனம் வந்து உங்களை அவருக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அவருக்கு சேவை செய்ய வேண்டுமென்று அவர் உங்களை கட்டாயப்படுத்துகிறதே இல்லை. எருசலேமை பார்த்து அவர் சொல்லும்பொழுது கூட லூக்கா 13:34 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று என்று கூறியிருக்கிறார். மற்றொரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது யோவான் 5:40 அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்றார். நீங்களே உங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கும் சிலாக்கியத்தை பெறுகிறீர்கள் என்பது அளவிடப்பட முடியாத அற்புதமான ஒன்று. நீங்கள் மனம் வந்து விரும்பி இதை செய்ய வேண்டும். அவர் உங்களை கட்டாயப்படுத்துகிறதில்லை. தமஸ்கோவிற்கு செல்லும் பாதையிலேயும் இயேசு கிறிஸ்து பவுலை பார்த்து, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அதற்கு சவுல், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கூறினார். இந்த குறிப்பிட்ட வேளையிலேதான் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராகவும் மீட்பராகவும் சவுல் ஏற்றுக்கொண்டு பவுலானார். அப்பொழுது சவுல் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார். இதை குறித்து அப்போஸ்தலர் 9:4-6 வரை உள்ள பகுதியிலே பார்க்கிறோம். இந்த குறிப்பிட்ட வேளையிலேதான் சவுல் தன்னை கர்த்தருடைய அடிமையாக பூரணமாக மனமுவந்து ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலனாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம் அல்ல, அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். இது தேவனுடைய தீர்மானம். தேவன் அவரை அப்போஸ்தல பணிக்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். முதலாவதாக தன்னை கர்த்தருக்கு அடிமையாக ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுது அவர் அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சி அவர். இப்படிப்பட்ட ஊழியக்காரரையே அவர் தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார். இன்று கர்த்தர் தமது ஊழியத்திற்கு அழைக்காத அநேகர் ஊழியத்திலே இருக்கிறார்கள். பவுலப்போஸ்தலன் மிக தைரியமாக, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று 1 கொரிந்தியர் 9:16 கூறியிருக்கிறார். எரேமியாவும் சிறுவனாயிருக்கும் பொழுதே அழைப்பை பெற்றவர் என்று எரேமியா 1:4-10 பார்க்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து கர்த்தர் சொல்லும்பொழுது எரேமியா 23:21 அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோடே நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று கூறுகிறார். பவுல் மிக தெளிவாக, நான் ஒரு அப்போஸ்தலன், அதாவது நான் அனுப்பப்பட்டவன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து யோவான் 13:16 சொல்லும்பொழுது அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல என்று கூறுகிறார். இதே வார்த்தையை பிலிப்பியர் 2:25 நாம் பார்க்கலாம். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு புதிய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு அவன் ஒரு சாட்சியாயிருக்க வேண்டும். பவுல் மிக தெளிவாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தனக்கு தரிசனமானார் என்று கூறியிருக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:8, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். 1 கொரிந்தியர் 9:1 சொல்லும்பொழுது, நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா என்று கேட்கிறார். பவுல் ஒரு அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன் என்பதற்கான மற்றொரு அடையாளம் அவரிடத்திலே காணப்பட்ட அடையாளமான வரம். பல மொழிகளை பேசக்கூடிய வரத்தை அவர் பெற்றிருந்தார். கலாத்திய பகுதியிலே அவர் ஊழியத்திற்காக கடந்து சென்றபொழுது, சின்ன ஆசியாவின் கடற்கரை பகுதிகளிலே அவர் கடந்து சென்றபொழுது, அநேக கிரேக்க பட்டணங்களுக்கு அவர் சென்றார். வித்தியாசமான மக்கள் கூட்டங்களை அவர் சந்தித்தார். அங்கே செல்லும்பொழுது அந்தந்த மக்களின் மொழியிலே பேச கர்த்தர் அவருக்கு தேவையான கிருபைகளை கொடுத்திருப்பார் என்று நாம் விசுவாசிக்கலாம். அது மட்டுமல்ல, குணமாக்கும் வரத்தை பெற்றிருந்தார். இன்று கர்த்தர் விசுவாசிக்கும் நபர்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே அவர்களை குணமாக்குகிறார். சுவிசேஷம் உலகத்திற்குள்ளே கடந்து செல்லும் அந்த ஆரம்ப நாட்களிலே அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் குணமாக்கும் வரத்தை கொடுத்திருந்தார். பவுல் அப்போஸ்தலனாய் இருந்தபடியினாலே மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினார். பேதுருவும் பவுலும் மரித்தோரை எழுப்பியதை குறித்த சரித்திரங்களை வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலர்கள். இப்பொழுது பவுல் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக, அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாக இருப்பது மட்டுமல்ல, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவருமாய் இருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட இந்த வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. இன்று பல கிறிஸ்தவர்கள் குறிப்பிட்ட சில காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களே ஒழிய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்படவில்லை. இவ்வாறு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். அதாவது சிலர் என்ன சொல்கிறார்கள், நான் இதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன் என்று கூறுவார்கள். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற நண்பரே, நீங்கள் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள்? அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கேயில் உள்ள மக்களை குறித்து சொல்லும்பொழுது அவர்கள் விக்கிரக ஆராதனையில் இருந்து கர்த்தரிடத்திலே திரும்பியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் ஒரு சாட்சி கூட்டத்திலே போய் நின்று, இப்பொழுது நாங்கள் அப்பல்லோ தேவாலயத்திற்கு செல்கிறதில்லை என்று சொல்கிறதில்லை, அப்படி சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் இல்லை, ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிரித்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். மற்ற காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்கு உள்ளாக பிரித்தெடுக்கப்படவில்லை, ஏனென்றால் ஒரு பயனற்ற வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது. அவன் எப்பொழுதும் மற்றவர்களை குறை சொல்லுகிறவனாகவும் எதிலும் குறை காண்கிறவனாகவுமே இருப்பான். திருமண ஆராதனையிலேயும் ஒரு பெண்ணோ ஒரு மாப்பிளையோ பிறர் முகம் பாராமல் இந்த கணவனுக்காக இந்த மனைவிக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. இது ஒருவருக்காக ஒருவர் பிரித்தெடுக்கப்படுவது, அதுதான் திருமணம் என்பது. தேனிலவுக்கு போயிருக்கும் ஒரு தம்பதியரை எண்ணி பாருங்கள். அந்த மாப்பிள்ளை பெண்ணை பார்த்து, இந்த ஊரிலே எனக்கு ஒரு சிநேகிதி உண்டு, நான் போய் அவளை பார்த்துவிட்டு வரட்டுமா என்று கேட்பான் என்றால் அது எப்படி இருக்கும்? இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தோடு தான் இருக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வாஞ்சை உள்ளவர்களாய் மாறுவார்கள். ஒருமுறை ஒரு சீன பெண் சொல்லும்பொழுது, கிறிஸ்தவர்கள் உப்பாய் இருக்கிறார்கள், உப்பானது தாகத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது என்று கூறினாள். இதை சற்றே யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யாரையாவது நீங்கள் தாகமுள்ளவர்களாக்கி இருக்கிறீர்களா? ஆகாய விமானத்திலே எவ்வளவு அதிகமாக பூமியை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு உயரத்திலே செல்கிறோமோ அப்பொழுது அதிகமான நிலப்பரப்பை காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய காட்சி பெரிதாகிறது என்று சொல்லலாம். இதைத்தான் பவுல் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 11 வசனத்திலே சொல்லும்பொழுது, நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன், நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்துவிட்டேன் என்று சொல்கிறார். சிறுவர்கள் சிறு பெண் பிள்ளைகளோடு சேர்ந்து வீடு வைத்து விளையாடுவார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வரும்பொழுது வெளியே போய் கால்பந்து விளையாட புறப்படுவார்கள். அப்பொழுது யாராவது வந்து வீடு வைத்து விளையாடுவோம் வருகிறாயா என்று கேட்டால், இல்லை இல்லை, நான் வெளியே போய் கால்பந்து விளையாடப் போகிறேன் என்று சொல்லிவிடுவான். இன்னும் சற்று பெரியவனான பிறகு கால்பந்து விளையாடப் போக அவனுக்கு எண்ணமில்லை, இன்னும் சற்று முக்கியமான காரியத்தை செய்ய அவன் முற்படுகிறான். எனவே வயதாக வயதாக பார்வை விரிவானதாகிறது. அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிரித்தெடுக்கப்படும் பொழுது வாழ்க்கையின் அனுபவங்கள் மிக உன்னதமானதாகவும் சிறப்பானதாகவும் மாறுகிறது. ரோமர் 1:1 வசனத்திலே பவுல் சொல்லும்பொழுது, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவருமாகிய பவுல் என்று தன்னை குறிப்பிட்டிருக்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், மனிதன் சுவிசேஷத்தை உருவாக்கவில்லை. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வந்து சேரும்பொழுது ஏற்கனவே சுவிசேஷமானது இருக்கிறது. 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே அது இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே வந்து சேர்ந்த பிறகு வேறு ஏதாவது நல்ல வழி இருக்குமா என்று அவர் பார்க்கவில்லை. இது தேவனுடைய சுவிசேஷம். இதை நாம் விசுவாசத்தோடு எடுத்துக் கொள்ளலாம் அல்லது விட்டுவிடலாம். இந்த சுவிசேஷம் கர்த்தரிடத்திலிருந்து உண்டானது. இப்பொழுது ரோமர் 1:4-5 வசனங்களை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். சுவிசேஷம் புதிய ஒன்றல்ல, பழைய ஏற்பாடு முழுவதிலேயும் தீர்க்கதரிசிகளினாலே முன்னுரைக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தி என்ன சொல்கிறது என்றால், தேவன் மனுக்குலத்தை நேசிக்கிறார். மனுக்குலத்தின் மீட்பிற்காக தேவன் ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். இது நம்மை ஒரு அன்பின் உறவுக்குள்ளே இட்டுச் செல்கிறது. அவர் நம்மை நேசித்தபடியினாலே தம்மை நமக்காக ஒப்புக் கொடுத்தார். இது எத்தனை அற்புதமானது இல்லையா? 4 முதல் 6 வசனம் வரை உள்ள பகுதியிலே நற்செய்திக்கான விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அது இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி. 4 வசனத்தின் முதல் பகுதி அதைத்தான் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்த முழு பெயரையும் இங்கே பார்க்கிறோம். அவர் தேவனுடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுமாய் இருக்கிறார். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான பெயர். இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே தேவனாய் இருக்கிறார். அவர் தொழுது கொள்ள முடியாது, அவரே தொழுது கொள்ளப்பட வேண்டியவர். சிலர் ஒருவேளை இல்லை இல்லை அவர் ஜெபித்திருக்கிறார் இல்லையா என்று கேட்கலாம். ஆம், அவர் மனு உரு எடுத்தபடியினாலே அவர் பிதாவினிடத்திலே ஜெபித்தார். உதாரணமாக லாசருவின் கல்லறையின் அருகிலே அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். யோவான் 11 அதிகாரம் 41-42 வசனங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று சொல்கிறார். கவனித்தீர்களா, அவர் ஜெபித்ததற்கு காரணம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாகவே ஜெபித்தார். ஆனால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரீரத்தின்படியாக அவர் தாவீதின் வித்தாயிருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மை. தேவனுடைய குமாரனாக வல்லமையோடு விளங்கும்படியாக அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். ரோமர் 1:5 பாருங்கள். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனந்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். உயிர்த்தெழுதல் அவரை தேவனுடைய குமாரனாக்கவில்லை, உயிர்த்தெழுதல் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தியது. ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார் என்று சொல்லும்பொழுது அவர் பூரணமாக மனிதனாகவும் பூரணமாக தேவனாகவும் இருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. திருச்சபையில் உள்ள ஒரு மிக பழைய விசுவாச அறிக்கையிலே அவர் மனிதனில் மனிதனாகவும் தெய்வத்தில் தெய்வமாகவும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விசுவாச பிரமாணங்கள் எல்லாம் எழுதப்படும் முன்னதாகவே இதே சத்தியத்தை தான் பவுல் அப்போஸ்தலனும் கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனாய் இருப்பதனாலே மனிதனை விட மேலானவராக இல்லை, அவர் மனிதனானபடியினாலே தேவனை விட கீழானவர் அல்ல, அவர் தேவ மனிதர். 5 வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனந்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த பரிசுத்தமுள்ள ஆவியின்படி என்று சொல்லும்பொழுது இங்கே திருத்துவமும் ஈடுபாடு உள்ளதை நாம் பார்க்கிறோம். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் நிரூபிக்கிறது. உயிர்த்தெழுதலே அவரை தேவகுமாரன் என்று நிரூபிக்கிறது. வேத புத்தகம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது உயிர்த்தெழுந்த அவருடைய வல்லமையை குறித்து மிக தெளிவாக பார்க்கலாம். முதலாவதாக அவர் சரீரத்திலே இருந்த காலங்களிலே அவரை பார்க்கிறோம். பூமியின் மேலே அவர் நடந்து தெரிந்த காலங்கள். அப்பொழுது அவர் புறக்கணிக்கப்பட்டவராக மனிதர்களால் உதாசீனம் செய்யப்பட்டவராயிருந்தார். சரீரத்திலே களைப்படைந்தவராய் கிணற்றண்டையிலே உட்கார்ந்த நேரங்கள் உண்டு. களைப்பாயிருந்தபடினாலே பெரிய புயலின் மத்தியிலேயும் படகிலே தூங்கிக் கொண்டிருந்தார். இறுதியாக சிலுவையின் மரணத்தினாலே அவரை வெட்கப்படுத்தும்படியாய் செய்தார்கள். அவர் துக்கம் நிறைந்த மனிதராயிருந்தாலும் பாடுகள் நிறைந்தவராயிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வேளையிலே அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அவருடைய உயிர்த்தெழுதல் யோவான் 8:23 அவர் சொன்ன வாசகத்தை உறுதிப்படுத்தியது. யோவான் 8:23 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. பூமியிலே இஸ்ரேல் தேசத்திலே அவர் நடந்து தெரிந்த காலங்கள் முடிவடைந்து விட்டது. சர்வ வல்லமையோடு கூட மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய கன்னி பிறப்பை நிரூபிக்கிறது. அவரே வல்லமை உள்ள தேவகுமாரன். மற்றொரு உன்னதமான சத்தியத்தையும் இங்கே நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவராக இப்பொழுது பிதாவின் வலது பாரசத்திலே இருக்கிறார். இன்று விசுவாசிகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிகளுக்கு வல்லமையையும் ஆறுதலையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்று மகிமையிலே ஒரு மனிதர் இருக்கிறார். ஆனால் திருச்சபை அவரை குறித்த அறிவற்றதாயிருக்கிறது. அவரை குறித்த அறிவை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, சகோதரியே, ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு தனிப்பட்ட தொடர்புண்டா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலானது அவர் மீண்டுமாக உலகத்திற்கு ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக நியாயாதிபதியாக வருவார் என்பதை குறித்தும் உறுதியளிக்கிறது. அப்பொழுது அவர் சகல பாவங்களையும் அழித்து போடுவார். இந்த பூமியிலே நீதியோடும் நியாயத்தோடும் அவர் ஆளுகை செய்வார். மனுமக்களை அவர் நியாயம் தீர்ப்பார். இதை குறித்து பவுல் சொல்லும் வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். அப்போஸ்தலர் 17:29-31 வரை. நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுத்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நேமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டதினாலே நீங்களும் ஒரு நாள் அவர் முன்னாலே நிற்க வேண்டும். அவரை இரட்சகராக விசுவாசித்தவர்களாக அவர் முன்னாலே நிற்கப் போகிறீர்களா, அல்லது நியாயம் தீர்க்கப்படும்படியாக அவர் முன்னாலே நிற்கப் போகிறீர்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மேலே இருக்கும். உங்கள் சொந்த நீதியினாலே அவர் முன்னாலே நீங்கள் நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசியாதவர்கள் நித்திய அழிவிற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திக்கப் போகிறோம் என்பதற்கு உயிர்த்தெழுதலே ஆதாரமாயிருக்கிறது. ரோமர் 3:3 பாருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் அழைக்கப்பட்ட என்ற வார்த்தையும் குறிப்பிடத்தக்க வார்த்தைகள். கிருபையே ரட்சிப்பிற்கான தேவனுடைய வழிமுறை. தேவன் கிருபை நிறைந்தவராய் இல்லாமல் இருப்பார் என்றால் நம்மிலே ஒருவருமே ரட்சிக்கப்பட முடியாது. அழைக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுவது குறிப்பாக பவுலப்போஸ்தலனை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் ஒவ்வொரு விசுவாசியுமே ஒரு அழைக்கப்பட்டவன், ஒரு அப்போஸ்தலன். ஒவ்வொரு விசுவாசியுமே கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியுமே ஒரு செய்தியோடு அனுப்பப்பட்டிருப்பவன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள். அப்படியென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொறுப்புடையவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு இன்று நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய கிருபையையும் அழைக்கப்பட்ட அழைப்பையும் பெற்ற ஒவ்வொருவருடைய பணியும் இதுதான். ரோமர் 3:7 பாருங்கள். தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். இந்த நிருபம் கீழ்ப்படிதலோடு கூட ஆரம்பமாகிறது, கீழ்ப்படிதலோடு கூட நிறைவடைகிறது. ரோமர் 16:19 பார்த்தால் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் என்று வாசிக்கிறோம். மேலும் ரோமர் 16:25 மத்திய பகுதியிலே சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான என்கிறார். தேவனை பொறுத்தமட்டிலேயும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிவதே மிக முக்கியமானது. தேவன் நம்மை விசுவாசத்தினாலே ரட்சிக்கிறார், நம்முடைய கிரியைகளினாலே அல்ல. ஆனால் நம்மை ரட்சித்த பிறகு நம்முடைய கிரியைகளை குறித்து நம்மோடு அவர் பேச விரும்புகிறார். அவருக்கு நாம் கீழ்ப்படிவதை குறித்து அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து பேசுவார்கள், ஆனால் அதே வேளையிலே அவர்கள் பிசாசின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், பிசாசானவனுக்கே பணி செய்து கொண்டிருப்பார்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, ரட்சிக்கும் விசுவாசமானது இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக்குகிறது. விசுவாசத்திலே வித்தியாசம் இருக்கிறதா? ஆம், நிச்சயமாக. எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதை குறித்துத்தான் வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக, நான் மகாத்மா காந்தியை விசுவாசிக்கிறேன். அவரை ஒரு மகா பெரிய மனிதராக கருதுகிறேன். அவர் நம்முடைய தேச தந்தை. அது மட்டுமல்ல, நான் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள், மகாத்மா காந்தியை நான் விசுவாசிப்பதனாலே அந்த விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையிலே எதையுமே செய்யவில்லை. அந்த விசுவாசத்திற்கும் என்னுடைய ரட்சிப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவரை நான் விசுவாசிப்பது என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய எந்த விளைவையும் ஏற்படுத்துகிறதில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே நான் வைக்கிற விசுவாசம் வித்தியாசமானது. அது ரட்சிக்கும் விசுவாசம். இந்த விசுவாசத்தினாலே தேவனுடைய ஒரே பேரான குமாரனுக்கு பூரணமாய் என்னை அர்ப்பணிக்க அது வழி நடத்துகிறது. அவரே என்னை நேசிக்கிறவர், எனக்காக தம்மையே கொடுத்தவர். சரியான கொள்கை மிக முக்கியமானது பிரியமானவர்களே. அதோடு கூட ஒரு ஒழுக்க நெறியும் ஒரு செயல்பாடும் அதோடு கூட செல்லுகிறதாய் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் இணைத்து செயல்படாமல் உலகத்திற்கு உப்பாக இருக்க முடியாது. உப்பு சோடியம் மற்றும் குளோரைடு ஆகிய இரண்டு ரசாயன பொருட்களால் ஆனது. இதை தனித்தனியாக உட்கொள்ளும் பொழுது அது விஷமாகிறது. ஆனால் அவை இணைந்து பயன்படுத்தப்படும் பொழுது மிக பயனுள்ள ஒரு பொருளாகிறது. விசுவாசமும் நம்முடைய செயல்பாடும் இணைந்து செல்ல வேண்டும். பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும், அதோடு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆங்கில பாடல் ஒன்று இவ்வாறு சொல்கிறது, Trust and obey, for there is no other way. To be happy in Jesus, but to trust and obey. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ரோமர் நிருபத்தின் முதல் சில வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த அடிப்படை சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த சத்தியங்களை, இந்த கொள்கைகளை சரியானபடி புரிந்து கொள்ளவும், விசுவாசிக்க வேண்டிய காரியங்களை விசுவாசிக்கவும், கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு கீழ்ப்படியவும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து நாங்கள் ரோமர் நிருபத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது இதுவரை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத பல சத்தியங்களை, அடிப்படை சத்தியங்களை, ஆழமான உண்மைகளை தெளிவாக விளங்கிக் கொள்ள தூய ஆவியானவரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி, வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26 வசனத்தின் பின்பாகம். தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26 வசனத்தின் பின்பாகம்.